வாரம் ஓர் அலசல், இறை நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ.
அஞ்சாதே என்றவரே, என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே, கண்மணி போல காப்பவரே, காலமெல்லாம் என்னை ஆழ்வார்.
ஒரு சமயம் கம்போடியா நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த ஆலயம் ஒன்றில் திருப்பலி தொடங்கவிருந்தது. அந்நேரத்தில் கருப்பு உடையணிந்த ஒரு முரடர் கூட்டம் திமுதிமு என உள்ளே நுழைந்தது. கையில் ஆயுதங்களுடன் நுழைந்த அந்த கும்பல் திருப்பலி நிறைவேற்ற இருந்த அருள் பணியாளரை முதலில் வெளியே இழுத்துச் சென்றது. பின்னர் அந்த கும்பல் தலைவன் பீடத்தின் முன்னால் போய் நின்று, உங்களில் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோ அவர்கள் அனைவரும் எழுந்து நில்லுங்கள் என்றான். உடனே அங்கிருந்தவர்களில் ஒரு சிலர் எழுந்து நின்றனர். அவர்களையும் அந்த கும்பல் வெளியே இழுத்துச் சென்றது. அவர்கள் இழுத்துச் செல்லப்பட்ட பின்னர் ஆலயத்துக்கு வெளியே டமார் டமார் என துப்பாக்கி வெடிக்கும் சப்தம் கேட்டது. உள்ளே இருந்தவர்கள் இந்த சப்தம் கேட்டு நடுங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த கும்பல் தலைவன் மீண்டும் பீடத்தின் முன்னால் போய் நின்று, இன்னும் இங்கு கிறிஸ்தவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா எனக் கேட்டான். அங்கிருந்தவர்களில் யாருமே எழுந்து நிற்கவில்லை. கோபம் கொண்ட அத்தலைவன் அவர்களிடம், நம்புகின்ற உண்மைக்காக எழுந்து நிற்பதற்கு துணிச்சல் இல்லாத யாருக்கும் இந்த ஆலயத்தில் இடமில்லை, வெளியேறுங்கள் என கத்திவிட்டு சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து ஆலயத்துக்குள் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது, அந்த கும்பல் வெளியே அழைத்து வந்த அருள்பணியாளரும் மற்றவர்களும் சிரித்து கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்து வியப்படைந்தனர்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நாயிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்பிக்கை ஆண்டை, விசுவாச ஆண்டை நிறைவு செய்தார். இந்நம்பிக்கை ஆண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிய இந்த கம்போடிய கிறிஸ்தவர்கள் போன்று நம்புகிற உண்மைக்காக துணிச்சலுடன் செயல்பட அழைக்கின்றது. கிறிஸ்தவர் என்று எதிரிகள் முன்னிலையில் துணிச்சலுடன் சொல்லி தங்கள் உயிரையே தியாகம் செய்தவர்கள் தொடக்க காலம் முதல் இன்றும் இருந்து வருகின்றார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மையில் கூறியது போன்று, தொடக்க காலத்தில் கிறிஸ்து விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களை விட இக்காலத்தில் அதிகம் பேர் கொலை செய்யப்படுகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில், சிரியாவில், சீனாவில், பாகிஸ்தானில், இந்தியாவில் என கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படும் நாடுகளின் பட்டியல் நீள்கின்றது. பாகிஸ்தானில் ஜமீலாபாத்தைச் சார்ந்த சாபா வாரிஸ் என்ற 13 வயது கிறிஸ்துவ சிறுமி சையத் முனாவார் ஹுசைன் என்ற 32 வயது முஸ்லீமால் கடத்தப்பட்டு மதமாற்றப்பட்டு கட்டாய திருமணம் செய்யப்பட்டுள்ளார் என கடந்த சனிக்கிழமை ஆசிய செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. இந்த ஏழை சிறுமி கடந்த ஜூன் 20 தேதி இவளது வீட்டிலிருந்து கட்டாயமாக அந்த நபரால் கடத்தப்பட்டுள்ளார். சீனாவின் ஹெபெய் மாநிலத்தில் சின் யுவான் என்ற நகருக்கு அருகில் மறைக்கல்வி எடுத்ததற்காக தியான் டலோங் என்ற இளம் அருள்பணியாளரும் மற்றோர் இளம் அருள்பணியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக பல வகையான சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் இன்றும் பல நாடுகளில் கிறிஸ்தவர்கள்
எதிர்கொள்கின்றனர்.
பல்வேறு கீழே வழிபாட்டு முறை திரு அவையின் முதுபெரும் தந்தையர்கள், தலைவர்கள், கருதினால்கள், பேராயர்கள் என 1200 பேருடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞாயிறன்று நம்பிக்கை ஆண்டு நிறைவு கூட்டத் திருப்பலியை நிகழ்த்தினார். கடும் குளிரையும் பொருட்படுத்தாது இத்திருப்பலியில் கலந்து கொண்ட ஏறக்குறைய 100,000 விசுவாசிகளும் பாடகர் குழுவோடு சேர்ந்து விசுவாச அறிக்கையை பாடியபோது, முதல் திருத்தந்தையான தூய பேதுருவின் எலும்புகள் கொண்ட வெண்கலப் பெட்டியை ஏந்தியிருந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திக்கான் பசிலிக்காவின் அடிநிலப் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் திருத்தூதர் தூய பேதுருவின் எலும்புகள் என கருதப்படுகின்றன என்று இப்பெட்டியின் மேல் லத்தீனில் எழுதப்பட்டுள்ளன. இந்த விசுவாச அறிக்கைக்கு முன்னதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆற்றிய உரையில், படைப்பின் மக்களின் வரலாற்றின் மையம் கிறிஸ்துவே என்பதை வலியுறுத்தினார். திருவழிபாட்டு ஆண்டின் மகுடமாக அமையும் அகிலத்தின் அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருவிழாவாகிய இந்நாளில் நம்பிக்கை ஆண்டை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த ஆண்டை தொடங்கி வைத்த நம் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களை அன்போடும் நன்றியோடும் இந்நேரத்தில் நினைக்கின்றோம். இறை பராமரிப்பு மிக்க திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களின் இந்த முயற்சியின் மூலம் நம் திருமுழுக்கு நாளில் நாம் தொடங்கிய விசுவாச பயணத்தின் அழகை மீண்டும் கண்டுணர அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை அளித்தார். இறைவனோடு முழு சந்திப்பு நடக்கும்போது இந்த விசுவாச பயணம் அதன் இறுதி முடிவை எட்டும் என கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ், இத்திருப்பலியில் கலந்து கொண்ட கீழே வழிபாட்டு திருவையின் தலைவர்களுக்கு நன்றி சொல்லியதோடு, புனித பூமி சிரியா மத்திய கிழக்கு முழுவதும் வாழும் கிறிஸ்தவர்களோடு அமைதியும் நல்லிணக்கமும் கொண்ட வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்டார்.
La solennità odierna di Cristo, Re dell'universo, coronamento dell'anno liturgico, segna anche la conclusione dell'anno della fede, indetto dal Papa Benedetto XVI, al quale va ora il nostro pensiero pieno di affetto e di riconoscenza per questo dono che ci ha dato.
இப்பெருவிழாவின் திருப்பலி வாசகங்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்து பேசுகின்றன என்று சொல்லி அவற்றை விளக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இரண்டாவது வாசகத்தில் புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமடலில் கிறிஸ்துவே அனைத்திற்கும் தொடக்கமாக அனைத்தின் மையமாக இருக்கின்றார் என்பதை மிக ஆழமாக சொல்கின்றார். இந்த கிறிஸ்து படைப்பின் ஒப்புரவின் ஆண்டவர். உண்மையான விசுவாசிகளாகிய நாமும் நம் நினைவிலும் செயலிலும் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வின் மையமாக ஏற்று வாழ அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். இத்தகைய எண்ணங்களே கிறிஸ்தவர்களின் எண்ணங்கள், கிறிஸ்துவின் எண்ணங்கள். கிறிஸ்தவர்களின் செயல்கள் கிறிஸ்துவின் செயல்கள். இயேசு படைப்பின் மையமாக இருப்பதோடு இறைமக்களின் மையமாகவும் இருக்கின்றார். இதனை முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். இஸ்ரேலின் அரசராகிய தாவீதின் வழிவந்த கிறிஸ்து நம் சகோதரர். அவரை சூழ்ந்தே இறைமக்கள் உள்ளோம். அவரில் நாம் அனைவரும் ஒன்றாக உள்ளோம், ஒன்றிணைந்துள்ளோம். நமது வாழ்வின் மையமாகி அவரில் இறைமக்கள் என்ற தனித்துவத்தை பெறுகின்றோம் என்று உரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்துவே மனித வரலாற்றின் மற்றும் ஒவ்வொரு மனிதரின் மையம் என்றும் கூறினார்.
Questa immagine ci fa capire che Gesù è il centro di tutta la creazione e pertanto l'atteggiamento richiesto al credente se vuole essere tale è quello di riconoscere e di accogliere nella vita questa centralità di Gesù Cristo.
இயேசு சிலுவையில் தொங்கிய போதே நல்ல கழுவனுக்கு அவர் கூறிய பதிலை குறிப்பிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ், இயேசு அவ்வேளையில் கண்டன வார்த்தை அல்ல மன்னிப்பு பற்றியே பேசினார் என்றார். இன்று நாம் ஒவ்வொருவரும் நமது வரலாற்றை, நமது வாழ்வு பாதை பற்றி சிந்திப்போம். நாம் ஒவ்வொருவரும் நமது தவறுகளோடு, நமது பாவங்களோடு, நமது மகிழ்ச்சியான மற்றும் இருளான நேரங்களோடு நமது வரலாற்றை கொண்டிருக்கின்றோம். இந்நாளில் இயேசுவை நாம் மௌனத்தில் உற்று நோக்குவோம். ஆண்டவரே, உமது இறை ஆட்சியில் என்னை நினைவு கூறும் எனச் சொல்லுவோம். ஆண்டவரே, நான் நல்ல மனிதராக மாற விரும்புகின்றேன், இது எனது சக்தியால் முடியாது, நான் ஒரு பாவி எனச் சொல்லி ஆண்டவரே உமது இறை ஆட்சியில் என்னை நினைவு கூறும் என மீண்டும் சொல்லுவோம். நம் ஆண்டவர் நாம் ஜபத்தில் கேட்பதை விட அதிகமாக தருவார், எனவே நாம் அவரிடம் கேட்க வேண்டும் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இத்திருப்பலியின் இறுதியில் வழங்கிய மூவேளை ஜப உரையில் நூற்றாண்டுகளாக உலகின் பல பகுதிகளில் நற்செய்தி அறிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் தங்கள் விசுவாசத்துக்காக நசுக்கப்படும் சகோதர சகோதரிகளை அன்னிமரியின் பாதுகாவலில் வைப்பதாகவும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Con questa preghiera invochiamo la protezione di Maria, specialmente per i nostri fratelli e le nostre sorelle che sono perseguitati a motivo della loro fede.
அன்பர்களே, இந்த நம்பிக்கை ஆண்டின் பல்வேறு நிகழ்வுகள் அகில திரு அவை அளவிலும் மறைமாவட்டங்கள் அளவிலும் பங்கு அளவிலும் நடந்தன. இந்த நம்பிக்கை ஆண்டு விசுவாசிகளில் ஏற்படுத்தியுள்ள நல் தாக்கங்கள் பற்றி பகிர்ந்து கொள்கின்றார் சேலம் ஆயர் மேதகு எஸ் சிங்கராயன் அவர்கள்.
மூன்று முக்கியமான எண்ணங்களிலே இதற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். ஒன்று, நம்பிக்கை என்பது ஏதோ இருந்தால் இருக்கும், இல்லை என்றால் போகும் என்ற அந்த ஏனோ தானோ என்ற நிலையை நம்பிக்கையாளர்கள் இப்போது விட்டு, நம்பிக்கை அது நம்முடையது, அதை நாம் வளர்க்க வேண்டும், அதில் நமக்கு பொறுப்பு உண்டு என்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, எல்லா நிலையிலுமே குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் இந்த நம்பிக்கை ஆண்டிலே அடிக்கடி நாம் நம்பிக்கை பற்றி நாம் பேசி நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டே இருந்ததனால் நமது நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும். Growth in faith என்று சொல்லுகிற அதை நாங்கள் அதிகமாக வலியுறுத்தினோம். அந்த நம்பிக்கையிலே வளர்வது வெறும் பேச்சிலே அல்லது கூட்டங்களில் வருவது மட்டுமல்ல, செயல்பாடுகள் வழியாக அந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக என்பதை நாங்கள் அதிகம் வலியுறுத்தினோம். மக்களும் இதை இப்போது நன்றாக உணர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. மூன்றாவது, இந்த நம்பிக்கை ஆண்டிலே ஏற்பட்ட ஒரு தாக்கம், நற்செய்தி அறிவிப்பு. நம்பிக்கை என்பது நமக்காக மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை பிறருக்கு வழங்க வேண்டும். இதுதான் புதிய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பதை கண்ட இடங்கள் எல்லாம் நாங்கள் வலியுறுத்தினோம். எனவே ஒவ்வொரு வயதினரும் குழந்தைகளும் இளைஞர்களும் பெரியவர்களும் செய்தியை நம்பிக்கையை மற்றவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும், அதற்கான சிறு சிறு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்ற அந்த உணர்வையும் பெற்றிருக்கிறார்கள், அதை செயல்படுத்தவும் தொடங்கியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய எண்ணம்.
இஞ்ஞாயிறன்று நிறைவடைந்துள்ள இந்த நம்பிக்கை ஆண்டின் தொடர்ச்சியாக நம் ஒவ்வொருவர் வாழ்வும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் விளங்கட்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தட்டும். உண்மையான கிறிஸ்தவராய் நம் வாழ்வு அமையட்டும். புனித பவுல் உறுதியான நம்பிக்கையுடன் சொல்லியிருப்பது போன்று, இயேசு நம் இறுதி நாள் வரை காத்திட வல்லவர். நமது நம்பிக்கை எப்படியோ அப்படியேதான் நம் வாழ்வும் அமையும். அன்பர்களே,
அருவினில் அழைத்தவரே என்னை கரம் பற்றி என்றும் காப்பவரே, கருவினில் அழைத்தவரே என்னை கரம் பற்றி என்றும் காப்பவரே, காக்கின்ற தெய்வம் நீயானாய் என்னை காலமும் காத்திடுவாய், எந்த வேளையும் காத்திடுவாய், காக்கின்ற தெய்வம் நீயானாய் என்னை காலமும் காத்திடுவாய், எந்த வேளையும் காத்திடுவாய், அஞ்சாதே என்றவரே என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே.
இறை நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.